காலை வணக்கம் நேர்களே. இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 10 தேதி தமிழிற்கு பராவ வருடம் ஆணி மாதம் 26 நாள் இஸ்லாமியர்களுக்கு ஹிஜ்ரி நாட்காட்டியில் 1448 ஆண்டு முஹரம் மாதம் 25 நாள். மலர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியும் குரல் அமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. இன்றைய சந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 30 அதிகாரமான வாய்மை என்னும் அதிகாரத்தின் 3 குறளினை பார்க்க இருக்கின்றோம். தன்னெஞ்சு அறிவது பொய்யக்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இந்த குறளின் பொருள் மிகவும் ஆழமானது. ஒருவர் சொல்லும் பொய் உலகத்தாருக்கு தெரியாமல் போகலாம். நீதிமன்றத்தையும் நண்பர்களையும் குடும்பத்தினரையும் சமுதாயத்தையும் ஏமாற்ற முடியும், ஆனால் நம் மனச்சாட்சியை ஏமாற்ற முடியாது. திருவள்ளுவர் கூறுகிறார், உன் மனம் எது உண்மை எது பொய் என்பதை அறிவதால் தெரிந்தே பொய் பேசாதே, ஏனில் பொய் பேசிய பிறகு உன் மனச்சாட்சியே உன்னை வெறுக்கும், அது நெருப்பைப் போல உன்னை சுடும். இந்த சுடுதல் என்பது உடலை அல்ல, மனதை. குற்ற உணர்வு, அமைதியின்மை, பயம், வெட்கம், தன்னம்பிக்கை குறைதல் ஆகிய பொய்யின் விளைவுகள். வெளியை நாம் சிரித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளத்தில் நிம்மதி இல்லை என்றால் அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறைந்துவிடும். இன்றைய உலகில் சிறிய பொய்கள் சாதாரணமாக கருதப்படுகின்றன. வேலைவாய்ப்பில், வணிகத்தில், கல்வியில், சமூக ஊடகங்களில், அன்றாட வாழ்க்கையிலும் உண்மையை மறைக்கும் பழக்கம் அதிகரித்து வருகிறது. ஆனால் ஒரு பொய் இன்னொரு பொய்யை உருவாக்கும், இறுதியில் உண்மை வெளிவரும் போது நம்பிக்கையே சிதைந்து விடுகிறது. நம்பிக்கை என்பது ஒரு முறை உடைந்தால் மீண்டும் முழுமையாக பெறுவது மிகவும் கடினம். அதனால்தான் திருவள்ளுவர் மனச்சாட்சியை நம் வாழ்க்கையின் உயர்ந்த நீதிபதியாக காட்டுகிறார். சட்டத்தில் இருந்து தப்பிக்கலாம், பிறரிடமிருந்து மறைக்கலாம், ஆனால் நம் உள்ளத்தின் தீர்ப்பிலிருந்து தப்ப முடியாது. இந்த குரல் நமக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை பாடத்தை அளிக்கிறது. உண்மை பேசுவதால் சில நேரங்களில் தற்காலிக சிரமங்கள் வரலாம், ஆனால் அந்த உண்மை நமக்கு மன அமைதியையும் நல்ல பெயரையும் நிலையான நம்பிக்கையையும் வழங்கும். அன்பு நேயர்களே, வாழ்க்கையில் செல்வமும் புகழும் முக்கியம், ஆனால் அவற்றை விட மேலானது மன நிம்மதி. அந்த மன நிம்மதிக்கான அடித்தளம் வாய்மை. ஆகவே நமது மனச்சாட்சிக்கு உண்மையாக வாழ்வோம், உண்மையை பேசுவோம், நம்பிக்கையை வளர்ப்போம். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 30 அதிகாரமான வாய்மை என்னும் அதிகாரத்தின் 3 குறள். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
அன்புசால் வானொலி நேயர்களுக்கு வணக்கங்களுடன் இனிய காலை வேளையில் இன்றும் உற்சாகமாய் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் உங்களுடன் நற்சிந்தனைகளை கூற இணைந்து கொள்வதில் அகமகிழ்ந்து இன்றைய நிகழ்ச்சியிலே அரிது அரிது மானிடராதல் அரிது என்று ஔவைப்பாட்டி மானிடப் பிறப்பு மிக மேன்மையானது என்று பாடிய பாடலை நாம் ஒவ்வொருவரும் தன்னம்பிக்கை தரும் வரிகளாய் மனதில் கொண்டு வாழ வேண்டும் என்பதனை விளக்கும் சிறிய உருவகக் கதை கேட்போம். வாருங்கள். தன்னை பற்றி தாழ்வு மனப்பான்மை கொண்ட ஒருவன் கடவுளை வேண்டி தவமிருந்தபின் அவன் முன்னே கடவுள் தோன்றினார். உடனே இவன் கடவுளிடம், ஏன் என்னை இவ்வாறு படைத்தீர்கள், என் வாழ்க்கையின் மதிப்பு என்ன என்று கேட்டான். கடவுள் அவனிடம் ஒரு சிவப்பு நிற கல்லை கொடுத்து, இதன் மதிப்பை அறிந்து வா, ஆனால் விற்கக்கூடாது என்றார். அவன் அந்த கல்லை ஒரு ஆரஞ்சு பழ வியாபாரியிடம் காண்பித்த போது அந்த கல்லை வாங்கி கொண்டு ஒரு டசின் ஆரஞ்சு பழங்கள் கொடுப்பதாக கூறினான். அதையே ஒரு உருளைக்கிழங்கு வியாபாரியிடம் காண்பித்த வேளை அதற்கு பதிலாக ஒரு மூடை கிழங்கு தருவதாக கூறினான். நகைக்கடையில் காண்பித்த வேளை 50,000 பொற்காசுகள் தருவதாக கூறினார்கள். இவன் மறுப்பு தெரிவித்த போது 100,000 பொற்காசுகள் தந்து வாங்கிக் கொள்கிறோம் என்றனர். மீண்டும் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு ஆபரண கற்கள் விற்கின்ற வியாபாரியிடம் காண்பித்து அந்த கல்லின் மதிப்பை கேட்ட வேளை வியாபாரி அந்த கல்லை வாங்கி பலமுறை பரிசோதித்து விட்டு, இந்த அருமையான மாணிக்கக்கல் உனக்கு எங்கே கிடைத்தது? ஒட்டுமொத்த உலகையே விற்று கொடுத்தாலும் இந்த கல்லுக்கு ஈடு இணை இல்லை என்று கூறினான். குழப்பமடைந்த நம் மனிதன் மீண்டும் கடவுளை பார்த்து நடந்ததையெல்லாம் கூறினான். கடவுள் அந்த மனிதனிடம் இப்பொழுது பேசினார். பார்த்தாயா, ஒரு கல்லுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதிப்பு கொடுத்தனர். ஆனால் கடைசியாக அந்த கல்லின் உண்மையான மதிப்பை ஒருவர்தான் சொன்னார். அதேபோன்று உன்னை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக குறைத்து மதிப்பீடு செய்வர். அதற்கெல்லாம் கவலைப்படாதே. உன்னுடைய உண்மையான மதிப்பை அறிபவரை கண்டறிந்து வாழ்வாயாக என்று கூறி கடவுள் மறைந்தார். நேயர்களே, உருவகக் கதை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருந்தாலும் கதையினூடே கிடைக்கின்ற உட்பொருள்களாகிய கடவுளின் படைப்பிலே ஒவ்வொருவரும் அபூர்வமானவரே. நம்மை பற்றிய உயர்வான எண்ணம் முதலில் நம்மிடம் ஏற்பட வேண்டும். இதன் மூலம் தாழ்வு மனப்பான்மை நீங்கி வாழலாம் என்கின்ற விடயங்களை நாம் தெரிந்து கொள்வது மிகவும் சிறப்பை தருகிறது. நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக சங்கனாவின் நிகழ்ச்சியில் வருவது இளம் தலைவர் நிகழ்ச்சி. நமது இளம் தலைவர்களின் தமிழார்வத்தை ஊக்குவிப்பதற்காக சங்கனாதம் நிகழ்த்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் அனைத்து சுரர்களையும் சங்கனாதத்தின் சார்பில் வரவேற்கின்றோம். இளந்தளிர் நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைக்க வருகிறார் குருவரன் ஸ்வீதா தம்பதியினரின் மகளான துவாரகா.
அன்னை தமிழை வணங்கி உயிரினும் மேலானது எமது தாய் நாடு. அந்த நாடு ஒரு காலத்தில் தமிழர்கள் வாழ முடியாத நாடாக இருந்தது. தமிழ் மண்ணையும் தமிழ் மொழியையும் காப்பதற்காக தமது உடல், பொருள், ஆவி அத்தனையும் கொடுத்த மாவீரர்களையும் கரும்புலி வீர மறவர்களையும் வணங்கி, இங்கு கூடி இருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களையும் வணங்கி எனது பேச்சை ஆரம்பிக்கிறேன். இன்றைய நாள் தமிழீழ வரலாற்றில் மிக உன்னதமான நாள். தங்களின் உயிர்களை ஆயுதமாக்கி தமிழ் மக்களின் விடுதலை ஒன்றையே இலக்காக்கி களம் புகுந்த காவிய நாயகர்கள் கரும்புலிகளின் நினைவலுச்சினால் கல்லறையில் துயிலாத கந்தக பூக்கள் எங்கள் கரும்புலிகள். 1987 ஆண்டு ஜூலை 5 நாள் இலங்கையின் வடக்கு பகுதியில் உள்ள நெல்லியடி என்னும் ஊரில் உள்ள பாதசாலையில் நிலை கொண்டு இருந்த இராணுவத்தினர் மீது வெடி மருந்துகள் முழுதும் நிரப்பிய வாகனத்தை செலுத்தி கரும்புலி பதையணியில் முதல் வித்தாக விழுந்தான் மாவீரன் கேப்டன் மில்லர். ஒரு மனிதனுக்கு உயிர் என்பது மிக பெரியது, மிக மிக உன்னதமானது. ஆனால் அந்த உயிரை விட தனது தாயகத்தின் விடுதலை, தமிழர்களின் சுதந்திரம் பெரியது என்று நினைத்தவர்கள் தான் கரும்புலிகள். மரணத்தை வென்றவர்கள் கரும்புலிகள். ஒரு மனிதன் பிறக்கும் நேரத்தை ஓரளவுக்கு கணக்கிட்டு சொல்லி விடலாம். ஆனால் இவன் இன்று இறக்க போகிறான் என்று யாரும் சொல்ல இயலாது. ஆனால் கரும்புலிகள் இன்று இந்த இடத்தில் இந்த நொதி சாக போகிறோம் என்று தெரிந்தவர்கள் தங்கள் சாவினை முன்கூட்டியே அறிந்தவர்கள். குந்துகளையும் ஏவுகணைகளையும் விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது மனிதனின் உறுதியான மனது என்பதை உலகுக்கு எடுத்து காட்டியவர்கள் கரும்புலிகள். தாய் நிலத்திலும் தாயக கடலிலும் ஆள் கடலிலும் கரும்புலிகள் நிகழ்த்திய சாதனைகள் சாதாரணமானவை அல்ல. அவர்களின் தியாகங்களுக்கு ஏது இணைதான் என்ன? கடற்புலிகளாய் கரும்புலிகளாய் பாய்ந்த கடலில் எதிரியின் போர்க்கப்பல்களை மூழ்கடித்து எதிரியின் கோட்டைக்குள் புகுந்து அவர்களின் இராணுவ பலத்தை சிதறடித்த வீரர்கள் கரும்புலிகள். கரும்புலிகள் தமிழ் இனத்தின் விதிவிற்காய் தமது ஆசைகளை அழித்து கொண்டவர்கள், பாசங்களை அழித்து கொண்டவர்கள், தங்களின் உடமைகளை அழித்து கொண்டவர்கள். இறுதியாக தங்கள் உடல்களையே தாயக விடுதலைக்காய் எரித்து கொண்டவர்கள். தமிழீழ தேசிய தலைவர் சொல்லும் போது கரும்புலிகள் என்பவர்கள் எமது விடுதலை போராட்டத்தின் பாதுகாப்பு அரண்கள், எமது போராட்ட வடிவத்தின் புதிய பரிமாணங்கள், எதிரிக்கு அச்சத்தை ஊட்டும் உயிர் அம்புகள். உலகில் எந்த ஒரு விடுதலை போராட்டத்திலும் இல்லாத ஒரு விசித்திரமான உன்னதமான பதையணிதான் கரும்புலிகளின் பதையணி. தங்களின் மரணத்தை முன்கூட்டியே அறிந்து மரணத்தை ஏற்றுக்கொள்ள துணிந்த அந்த மாபெரும் தியாகிகளை நினைக்கும் போது எனது நெஞ்சம் பெருமிதத்தால் நிறைகிறது. கரும்புலிகள் என்பவர்கள் வெறும் மனிதர்கள் அல்ல, அவர்கள் தமிழனத்தின் மானம் காத்த காவல் தெய்வங்கள். பசி, தூக்கம், உறவுகள் என்ற அனைத்தையும் துறந்து களம் புகுந்தவர்கள். கருப்புலிகள் மறைந்து விடவில்லை, எமது மண்ணில் புதைந்து இருக்கிறார்கள், தமிழ் ஈழ காற்றில் கலந்து இருக்கிறார்கள், தமிழர்களின் நெஞ்சங்களில் தியாக சுடராய் எதிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த உன்னதமான நாளில் அவர்களின் உன்னத கனவினை நெஞ்சில் சுமந்து அவர்களின் விடுதலை கனவு வெற்றி பெற உறுதியுடன் நிற்போம். சாவதற்கு நாள் குறித்து சாவை தழுவிய வீரர்களின் கனவு வெற்றி பெற நாம் அனைவரும் ஓர் அணியில் நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அன்புதன் துவாரகா குருபரன்.
செல்வி துவாரகா குருபரனின் உரையினை தொடர்ந்து வருவது ஜீவன் கஜாங்கனை தம்பதியினரின் மகளான அபர்ணாவின் உரை ஒன்று.
அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் அபர்ணா. எனது வயது 11. இன்று உங்கள் முன்னால் பேச போகும் தலைப்பு கண்டுபிடிப்புகளில் எது சிறந்தது. முதலில் கண்டுபிடிப்பு என்றால் என்ன? கண்டுபிடிப்பு என்றால் உலகில் இதுவரை இல்லாத ஒரு பொருள், வழிமுறை அல்லது ஒரு தொழில்நுட்பத்தை புதிதாக உருவாக்குதல் ஆகும். அப்படியான புதிய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ஆப்பிள் பென், ஐபேட், சர்ஃபஸ் ப்ரோ, மடிக்கணினி, ஸ்மார்ட் டிவி போன்ற உதாரணங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த கண்டுபிடிப்புகளில் எது சிறந்தது என்று என்னை கேட்டால் திறன்பேசி என்று தமிழில் அழைக்கப்படும் ஸ்மார்ட் போன் தான். சரி, சாதாரண கையடக தொலைபேசிக்கும் திறன்பேசிக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் நினைக்கலாம். கையடக தொலைபேசியில் சாதாரண தொலைபேசி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பும் வசதிகள் மட்டுமே உள்ளன. ஆனால் திறன்பேசியில் தொலைபேசி அழைப்புகள் குறுஞ்செய்திகளோடு இணையதள இணைப்புகள், காணொலி அழைப்புகள் மற்றும் அப்ளிகேஷன்ஸ்களின் செயற்பாடுகளும் அடங்கியுள்ளன. இந்த செயற்பாடுகளை அத்தியாவசிய செயற்பாடுகள் மற்றும் பொழுதுபோக்கு செயற்பாடுகள் என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம். அத்தியாவசிய செயற்பாடுகளில் மின்னஞ்சல், நாட்காட்டி, மைக்ரோசாஃப்ட் செயற்பாடுகள் என்று சொல்லிக் கொண்டே போகலாம். அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலோ கணினிக்கு முன்னால் இருந்து செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே இருந்து செய்து முடிக்கலாம். அதனோடு சாதாரண தொலைபேசி அழைப்பில் ஒருவரதை குரலை மட்டும் கேட்டு பேச வசதி உள்ளது. ஆனால் திறன்பேசியில் நேரில் பார்க்க முடியாதவர்களையும் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்களை தொலைபேசியில் பார்த்து கதைக்க கூடிய வசதி உண்டு. நான் எனது உறவுகளை 5 வயது வரை நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் அக்குறையை தீர்த்து ஒவ்வொரு வாரமும் காணொலி அழைப்பில் அவர்களின் முகம் பார்த்து கதைத்து மகிழ்வேன். இவ்வாறு எமது நண்பர்களோடும் உறவினர்களோடும் என்றும் மிக மிக நெருங்கிய தொடர்பில் இருக்க இந்த திறன்பேசி உதவுகிறது. பொழுதுபோக்கு செயற்பாடுகளில் வலையொலி என்று அழைக்கப்படும் யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், பிரைம், அமேசான், டிஸ்னி பிளஸ், முகநூல் மிக முக்கியமானவை. நாங்கள் இருக்கும் இடத்திலேயே அவர்களை பார்த்து மகிழக்கூடிய வாய்ப்பை இந்த திறன்பேசி தருகிறது. எனது பேச்சின் சாராம்சமாக, எந்த ஒரு அத்தியாவசிய தேவைகளையும் எமது உள்ளங்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் திறன்பேசியே கண்டுபிடிப்புகளில் சிறந்தது. இதுவரை எனது பேச்சை செவிமடுத்த உங்களுக்கு எனது நன்றி, வணக்கம்.
இன்றைய சங்கநாதம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிய செல்வி துவாரகா குருபரன், செல்வி அபர்ணா ஜீவன் ஆகியோருக்கு சங்கநாதத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சங்கநாத நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளின் பதிவுகள் இடம்பெற வேண்டுமானால் அமைப்பாளர்களுடன் தொடர்பு கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்
கொள்கின்றேன். உங்கள் வாகனங்களுக்கான திருத்து வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஓக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேஸ் இலக்கம் 9 ஓக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் SVS MAS MAV இந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேற்பார்வையில் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0211-176-1395. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், SVS MAS MAV இலக்கம் 9 டயன் பிளேஸ், மனுக்கா சிட்டி, ஓக்லாந்து.
மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான எம் தமிழுறவுகளே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பெல்மோரல், ஆக்லாந்து.
சங்கநாதத்தில் தொடர்ந்து வருவது தமிழமுதம். இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியினை தரவருகின்றார் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியின் முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர் திரு சூசை அவர்கள். வணக்கம் ஐயா.
சங்கநாதம் நேயர்களே, வணக்கம். தண்டலையார் சதகம் என்கிற அந்த நூல்ல முக்கணர் தண்டலையார் நாட்டில் கற்புடை மங்கையர் மகிமை மொழியப் போமோ, அந்த தண்டலையங்கிற அந்த நாட்டில் வந்து கற்புடைய பெண்களுடைய சிறப்பை நான் எப்படி சொல்லுவேன்? ஒக்கும் எரி குளிர வைத்தால் ஒருத்தி, தன்னை போல குளிர்ந்த தன்னை போல வெப்பம் மிகுந்த நெருப்பை குளிர வைத்தால் ஒருத்தி யார்? வில்வேடுந்தனை எரித்தால் ஒருத்தி யார்? மூவர் பக்கம் ஒரு அமுதளித்தால் ஒருத்தி, பக்கவாட்டில் போட்டு 3 குழந்தைகளுக்கு பால் ஊட்டினாள் யார் அவள்? வண்டு கொக்கனவே நினைத்தாயோ கொங்கனவா என்றொருத்தி கூறினாளே. இந்த கொக்குன்னு நினைச்சியா கொங்கனவான்னு ஒருத்தி சொன்னா, அவ யாரு? பரி தடுத்தால் ஒருத்தி, பரினா கதிரவன் பரிதி, அத ஒருத்தி தடுத்தா. இந்த ஐந்து கற்புக்கரசைகளை பற்றி பேசி இந்த கவிதை அமைந்திருக்கிறது. அப்போ இந்த ஐந்து பேருமே நம்ம பார்த்தோம்னா, இறுதியாக சொல்லப்படுகிற கொக்கனவே நினைத்தாயோ கொங்கனவா என இந்த வள்ளுவருடைய மனைவி ஆகிய வாசுகி மீது இந்த துன்பம் ஏற்றப்படுகிறது. முதல்ல அந்த ஒக்கும் எரி குளிர வைத்தால் ஒருத்தி அப்படிங்கிறதுக்கு சீதை குறிப்பிடப்படுகிற, அனுமன் இலங்கையை எரிக்கிறான், இலங்கையை எரித்த போது அந்த நெருப்பு வந்து அனுமனை கொன்றுவிடக்கூடாது என்பதற்காக அந்த நெருப்பை குளிர வைத்தால் சீதை அப்படின்னு உரையாசிரியர் அரசு அவர்கள் குறிப்பிடுகிறார். மற்ற உரையாசிரியர்களும் அதைத்தான் வெளிமொழிகிறார்கள் நண்பர்களே. அதே போல அந்த ஒக்கும் எரி குளிர வைத்தால் ஒருத்தி என்பது மாதிரி வில்வேடனை எரித்தால் ஒருத்தி, நலன் தமை இந்த கதை நமக்கு தெரியும். அவன் நலன் விட்டுட்டு போயிடுறான், ஒரு வேடன் வந்து அவளை வன்புணர்ச்சி செய்ய நினைக்கிறான். உடனே தன்னுடைய இரண்டு விழிகளையும் திறந்து பார்க்கிறாள் தமைந்தி, அந்த வேடன் அங்கே எரிந்து போகிறான். அப்ப வில் வேடனை எரித்தால் ஒருத்தி அப்படிங்கிறப்போ இது ஒரு அந்த கற்புக்கரசியுடைய தன்மை. இவை எல்லாமே மீமைமே நண்பர்களே, அதாவது ஒரு ஒழுக்கத்தோட வாழணும்னு சொல்றதுக்காக சொல்லப்பட்ட மிகு கற்பனை தானே தவிர அது நடந்திருக்குமாங்கிறது அடுத்த கேள்வி. மூவர் பக்கம் ஒரு அமுதளித்தால் ஒருத்தி, இது ரொம்ப வினோதமான கதை. பிரம்மன் பெருமாள் சிவன் மூணு பேரும் சோதிக்கணும்னு நினைச்சாங்களாம். அனுசியை அப்படிங்கறது நீங்க அனுசியான பிற பேர் நம்ம பேர் வச்சிருப்போம். என்ன சொன்னாங்களாம், நான் துறவியா உருவம் எடுத்து போய் எங்களுக்கு நீ வந்து ஆடையின்றி உணவு பரிமாற வேண்டும்னாங்களாம். அந்த அம்மாவுக்கு ஆத்திரம் வந்துருச்சான், நீங்க என்னையா சோதிக்கிறீங்க அப்படின்னு. மூணு பேரும் குழந்தையாக கடவீர்களால்னு சொன்னிச்சான். சொன்ன உடனே மூணு பேரும் குழந்தையாகிட்டாங்களாம். அப்போ மூன்று கடவுளர்களும் குழந்தையாக மாறினார்கள். இதெல்லாம் இந்த சித்தாந்த சைவம் அல்லது வைதிக சைவத்துல வந்திருக்கக்கூடிய கதைகள் நண்பர்களே. அப்போ உடனே அந்த மூணு பேருக்கும் அவள் ஆடையின்றி பால் ஊட்டினாள், அமுது ஊட்டினாள் அந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு இந்த அனுசூயைங்கிற கற்புக்கரசியை பற்றி பேசுவத இங்க எல்லாமே ஒருத்தர் கூட இந்த படைப்பாசிரியர் சொல்லல, சுவஞனை அல்லது படிப்பவனை வந்து உணர வைக்கிறார். ஆமா, வில்லேடனே வெறி எரித்தால் ஒருத்தின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, மூவர் பக்கம் ஒரு அமுதளித்தால் ஒருத்தின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, எழு எழு பரி தெளித்தால் ஒருத்தி, நலாயினே கணவன் கூடையில சுத்திட்டு போன கதை நமக்கு தெரியும். அந்த நலாயினி கதையில அந்த மாண்டவியர் அப்படிங்கிற ஒருத்தர் மேல அந்த கணவனுடைய அந்த தலை தட்டிச்சான், அதனால ஆத்திரப்பட்டு நீ வந்து திமிர்ல நம்ம கற்புக்கரசிங்கிற திமிர்ல நீ போறியா, என் மேல வந்து இடிச்சிட்டு போறியா அப்படின்னு அவருக்கு ஆத்திரம் வந்துருச்சான். உடனே அவர் என்ன பண்ணாராம், காலையிலக்குள்ள நீ வந்து தாலியே இழப்பாயின்னு சொன்னாராம். உடனே இந்த அம்மா கேட்டு இந்த அம்மாவுக்கு ஆத்திரம் வந்துருச்சான், நீ என்ன என்ன தாலியை இழக்க வைக்கிறதுன்னு, விடியாமலே போகட்டும் அப்படின்னு உத்தரவு குடிச்சான். கதிரவன் விடியலையா, எத்தனை மீமையுமே பாருங்கள் நண்பர்களே, விடியாமல் போகட்டும்னு சொன்னா விடியாமல் போகாதான் வந்து. அதே போல அங்க குழந்தையாக மாறினாள், இங்க வந்து நெருப்பை குளிர வைத்தால், எல்லாமே இந்த சர்ரியலிசம் என சொல்லப்படுகிற துன்பங்களாக. அப்ப மித்து துன்பத்திலையும் சர்ரியலிசம் நிறைய இருக்கிறத பாக்கிறோம். பொழுது விடியாமலே போச்சான், 33 கோடி தேவர்களும் ஓடி போய் இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி அந்த மாண்டவியர் வந்து இல்ல இல்ல உன் கணவன் இருப்பான்னு சொன்னதுக்கு பிறகு அந்த அம்மா பொழுது விடிய வச்சுச்சு. அதே போல கொக்கனவே நினைத்தாயோ கொங்கனவா, இது ஒரு பெரிய தொடர் நண்பர்களை. இங்கேயும் நம்ம வந்து ஒரு நல்ல துன்பத்தை நம்ம ஆட்கள் சொல்றத பார்க்கிறோம். ஒரு துறவி இருக்கிறான், அவன் பேர் இயற்பெயரே கொங்கனவன் தான். அவன் வந்து காட்டுல தவறந்துட்டு ஊர்ல வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுவான். அப்படி வர்றப்போ ஒரு நாள் வந்து ஒரு கொக்கு அவன் மேல எச்சம் விட்டுருது. அப்படி பாக்குறான், கொக்கு செத்து போடுது. அதே மாதிரி தனக்கு உணவிடுவாள்னு திருவள்ளூர் வீட்டுக்கு வர்றான், அங்க வாசி அம்மா இருக்காங்க, அந்த அம்மா கணவனுக்கு பரிமாறு உணவு பரிமாறிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு ஆத்திரம், நம்ம அந்த அம்மா தாமதம் பண்றாங்களே அப்படின்னு முறைச்சு பார்த்தான். கற்பரசி வாசகிக்கு கோபம் வந்துருச்சு, என்ன நீ கொக்குன்னு நினைச்சியா, தொலைச்சு விடுவேன் நான், பெரிய கற்பரசி ஆகும் அப்படின்னு கொக்கனவே நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னு அந்த கொங்கனை ஒன்று பார்த்து சொன்னதா. அப்ப நண்பர்களே, ஒரு படைப்பாளி தொடர்களை சொல்லிட்டு அந்த கதைய சுவையன் தெரிந்து கொள்ளட்டும் என விடுவது இருக்கிறதே, இப்படி துன்பங்களை வைத்துக் கொண்டு ஒரு கருத்தை அல்லது பத்தினிகளுடைய சிறப்பை கற்பரசுடைய சிறப்பை பேசுவது ஒரு தனித்தன்மை, அது இந்த தண்டலையா சிறப்ப சதகத்துல சிறப்பாக இருக்கிறது. நன்றி.
கூத்து என்றால் வெறும் ஆட்டமோ நாடகமோ அல்ல. அது தமிழரின் வாழ்வும் மொழியும் சிரிப்பும் கண்ணீரும் சேர்ந்து ஒரு உயிருள்ள மேடை. தமிழரின் வாழ்விலும் அது கலந்த ஒன்று. என்ன கூத்து இது என்று பேச கேட்டிருக்கிறோம். மேடையில் மட்டுமல்ல, நாளாந்த வாழ்வில் நம்மை சுற்றியும் பல கூத்துகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். சங்கநாதன் நிகழ்ச்சியில் கூத்து பற்றி ஒரு நூலை நண்பர் வரதராஜன் வாசித்து தரவிருக்கிறார். பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு எழுதிய கூத்தே உன் பெண்மை முகம் அழகு என்ற நூலை அவர் வாசித்தளிக்கிறார். கேட்போம் மாணவர்களே.
பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு அவர்கள் எழுதிய கூத்தே உன் பெண்மை அழகு தொடர்ச்சி. மகுடி கூத்துக்கு எழுத்து பிரதி கிடையாது. ஆனால் எழுத்து பிரதியுள்ள ஒரே ஒரு மகுடி கூத்தினை புன்னைக்குளம் என கிராமத்தில் இருந்த பறையறையும் தொழில் புரிவோர் மாத்திரமே ஆடினர். அவரிடம் மாத்திரமே அப்பிரதி இருந்தது. அப்பிரதியினை முழுமையாக நான் வாசித்திருக்கின்றேன். அப்பிரதி பற்றி எனது மட்டக்களப்பு மரபு வழி நாடகங்களின் நூலில் விஸ்தாரமாக குறிப்பிட்டிருக்கின்றேன். அக்கூத்து அச்சில் வராதது தமிழ் கூத்துலகுக்கு பெரும் இழப்பு. ஆய்வின் போது விளிம்பு நிலை சாதியினர் என கருதப்பட்டோருக்கு கூத்தாட அனுமதி உயர் சாதியினர் என கருதப்பட்டவரால் மறுக்கப்பட்டமையும் தெரிய வந்தது. விளிம்பு நிலை சாதியினர் எனப்பட்டோர் கூத்து நிகழ்த்த இடையறாமல் போராடினர். அப்போராட்டத்தினால் அவர்களுக்கு பகலில் ஆட அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் அரச உடை அணிந்து ஆடக்கூடாது என்ற கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்த போராட்டத்தினால் அவர்கள் அலங்கார அரச உடை அணிந்து இரவில் கூத்து நடத்த அனுமதி தரப்பட்டது. அப்படி அவர்கள் நடத்திய போது அதை எதிர்த்து கல்லறியும் நடந்தது. இதனை நான் இந்த மட்டக்களப்பு மரபு வழி நாடகங்களின் நூலில் பதிந்துள்ளேன். எனினும் விளிம்பு நிலை சாதியினர் என கருதப்பட்ட சாதியில் இருந்த சிறந்த அண்ணாவிமாரிடம் உயர் சாதியினர் என கருதப்படுவோர் கூத்து பழகிய கதைகளும் இங்குண்டு. அவருக்கு அண்ணாவி எனும் பட்டம் அத இடம் மாத்திரமே அளிக்கப்பட்டது. அவர்கள் திறமைக்கு கிடைத்த இடம் அது. ஆனால் சாதி கலந்து கூத்தாடும் வழக்கம் எங்குமே இருக்கவில்லை. சமூகம் அதனை அனுமதிக்கவும் இல்லை. இவ்வண்ணம் கூத்து சாதி காக்கும் கலையாக இருந்தமையும் பின்னால் புலனாகியது. கூத்தை நான் ஆடக்கூடாது என்று என் தந்தையினால் எனக்கு இடப்பட்டிருந்த கட்டளை எனது 15வது வயதில் தளர்த்தப்படுகிறது. அப்போது நான் வந்தாறுமூலை மத்திய கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தேன். விடுதி வசதியுள்ள ஒரு கல்லூரி அது. அங்கு பாசபதாஸ்திரம் எனும் கூத்து ஆசிரியர்கள் மேற்பார்வையில் அண்ணாவிமாரால் பழக்கப்பட்டது. அதிலே நான் சிவவேடனுக்கு ஆடினேன். கூத்தாடும் எனது ஆசை அங்குதான் முதன் முதலில் நிறைவேறியது. அதில் கல்லாறு, நாவிதன்வெளி, சிட்டாண்டி ஆகிய ஊர்களைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கு கொண்டனர். அது வட்டக்கலையில் ஆடப்படாமையும் படச்சட்ட மேடையில் ஆடப்பட்டமையும் விடுதியில் தங்கியிருந்து படித்த மாணவர்கள் சாதி, பிரதேசம், மதம் என்ற பேதமன்றியதில் நடித்தமையும் ஓர் முக்கிய விடயமாக எனக்கு இன்று படுகிறது. மரபான சாதி கட்டுப்பாட்டை கூத்து முதன் முதலில் இங்கு மீறியதென இப்போது தெரிகிறது. அதில் நான் நடித்தமை பற்றி விவரமாக அந்த நூலில் கூறியுள்ளேன். கூத்து வட்டக்கலரியை விட வேறு இடங்களிலும் ஆடப்படக்கூடியது. அப்படி ஆடினாலும் அது ரசிக்கப்படும் என்பதையும் எனது 15வது வயதில் கண்டேன். அப்படி படச்சட்ட மேடையில் அக்கூத்து ஆடப்பட்டதை யாரும் பிழை என கூறவும் இல்லை. இத்தனைக்கும் அதனை பழக்கியவர்களில் ஊரில் பெயர் பெற்ற அண்ணாவிமார்களான வந்தாறுமொழி ஆறுமுகம் அண்ணாவியாரும் வந்தாறுமொழி செல்லையா அண்ணாவியாரும் ஆவர். வந்தாறுமொழி குமாந்துரை கிராமிய மக்களால் அக்கூத்து ரசிக்கவும் பட்டது. பாசுபதாஸ்திரம் எனும் அக்கூத்து பேராதனை பல்கலைக்கழகத்தில் 1960 ஆண்டு தமிழ் விழா ஒன்றில் காட்டப்படுகிறது. பார்த்தவர்கள் சிங்களவர்களும் தமிழர்களும் கலந்த பார்வையாளர்கள். அதற்கு கிடைத்த பெரும் வரவேற்பும் எனக்கு கிடைத்த பெரியவர்களின் ஆசீர்வாதமும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும் இந்த கூத்தின் மீது எனக்கு மரியாதையையும் விருப்பத்தையும் ஏற்படுத்துகிறது. பேராசிரியர் சி மௌனகுரு அவர்கள் எழுதிய கூத்தேயின் பெண்மை அழகு அடுத்த வாரம் தொடரும்.
இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சுங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.
Planet FM on 104.6.